இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரர்களே, இன்றைக்குள்ள தலைப்பு வந்து கிறிஸ்துவுக்குள் எல்லாம் நிலைநிற்கிறது. கிறிஸ்துவுக்குள் எல்லாம் நிலைநிற்கின்றது. நான் என்னையே நானே என்னை ஞாபகப்படுத்திக்க வேண்டும். என்னன்னா, நான் ஒரு காரியத்தை எனக்கு தெரியும் என்று சொல்லி நான் நினைச்சேன்னா எனக்கு தெரியும்படி அது இன்னும் தெரியவில்லை. ஏன்னா அதுதான் வேதவசனம் சொல்லுது, எந்த காரியம் நமக்கு இன்னும் ஒன்றும் முழுமையாக தெரியவில்லை. அதனால் ஒரு காரியத்தை நமக்கு தெரியும்னு நினச்சோம்னா அது உண்மையிலேயே எனக்கு முழுமையாக நமக்கு தெரியவில்லை. ஒன்று. ரெண்டாவது, நான் என்னை நேசிப்பது போல் என் சகோதரன் நேசிக்க வேண்டும். ஆமாம், இயேசு கிறிஸ்து முதல் நேசிக்கிறது நம் என்னை நேசிக்கப்ப நேசிப்பது போல் என் சகோதரனை நேசிக்கப்ப நான் வாழ்வேன். அப்படி நான் செய்யாவிட்டால் எனக்கு வாழ்வு இல்லை. மூணாவது, நான் என்னை குறித்து நான் என்னை சோதித்து பரீட்சித்து பார்க்கணும். நான் கிறிஸ்துவுக்கு இருக்கிறேன்னா இல்லை நான் கல்ல கிறிஸ்துவனான்னு சொல்லி என்னை நான் சோதித்து பார்க்க வேண்டும். நாலாவது, நான் என்னை தாழ்மைப்படுத்த வேண்டும். தாழ்மைனா என்ன? தாழ்மைனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதுக்கு நான் ஒத்துக்கொள்ள வேண்டும், அது ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் இருதயத்துக்கும் சிந்திக்கும் கட்டளிட்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏதாவது ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்குன்னா சில பேர் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு எதிர்த்து எதிர்த்து போராடி பேசுறது போல இல்லாதபடி நம்ம தாழ்மையோடு போகிறது நல்லது. அதே நேரத்தில் நம்ம எது பிறர்கிட்ட நம்ம சொன்னாலையும் கூட வேத வசனத்தின் ஆதாரமாக இருக்க வேண்டும். சும்மா சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, அவர் சொன்னார் இவர் சொன்னார். சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் எப்படி நாம் செய்கிறது? இயேசு கிறிஸ்துவோடைய வார்த்தையை நம் கண்முன் வைத்து கண்ணாடியில் நாம் பார்ப்பது போல் தேவனுடைய வசனத்தை நாம் பார்த்து நம் இருதயத்துக்கும் சிந்தைக்கும் கற்றெடுப்ப நாள் போக்கில் பரிசுத்த ஆவியானவரே, தேவனுடைய ஆவியானவரே நம்மளை மாற்றுகின்றார். சகோதர சகோதரிகளே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவோட குணாதிசயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் உங்களை நேசிக்கின்றார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு மிலிட்டரி லீடர் மாதிரி நம்மளை வச்சு அடிமைத்தனத்தின் உள்ளுக்கு அவர் நடத்தவில்லை. அவர் நம்மளை நேசிக்கின்றார். அதனால அவர் நம் வாழ்க்கையில் அவர் உள்ளுக்கு நாம் இருக்கப்ப என்ன நமக்கு நடந்தாலும் அந்த ஒரு இயேசு சொல்கின்றார், அவருடைய அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்குது என்று சொல்லி இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லை, கொலோசியர் 1:13 இப்படியாக எழுதியிருக்கின்றது, அவர் யார்? பிதா நம்மளை இருளின் அதிகாரத்திலிருந்து அவர் எடுத்து தன் அன்பின் குமாரனின் அன்பின் ராஜ்யத்துள்ளுக்கு நம்மளை மாற்றிட்டாராம். இங்கிருந்து எடுத்து அதுளுக்கு வச்சுட்டாராம். சகோதர சகோதரி, இது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது கொஞ்ச நேரம் நீங்கள் தியானம் பண்ணி பாருங்கள். நம்ம இருளின் அதிகாரத்திலிருந்து அவர் நம்மளை எடுத்து தன்னுடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்துள்ளுக்கு நம்மளை வைத்திருக்கிறாராம். யார் இயேசு கிறிஸ்து? தேவனுடைய வார்த்தை. அது அவர் உள்ளுக்கிருந்து ஒரே குமாரன், அவர் உள்ளுக்கென்று அந்த வார்த்தையானது வந்த அந்த குமாரனினுடைய அன்பின் ராஜ்யத்து உள்ளுக்கு நம்மளை எடுத்து அது உள்ளுக்கு வைத்திருக்கிறாராம். சகோதர சகோதரிகளே, இதை கொஞ்ச நேரம் நீங்கள் தியானம் பண்ணி பாருங்க. அவருடைய அன்பின் குமாரனின் ராஜ்யத்து உள்ளுக்கு நம்ம இப்போ இருக்கிறோம். தொடர்ந்து கொலோசியர் 1:16-17 இப்படியாக சொல்லியிருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவர்களும் பூலோகத்தில் உள்ளவர்களும் காணப்படுதலையும் காணப்படாதவரையும் சகல வஸ்துகளும் சிங்காசனமானாலையும் கர்த்தர்த்துவமானாலையும் துரைத்துவமாக ஆனாலையும் அதிகாரமானாலையும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். கடைசியாக இருக்கு, அவருக்குள்ளுக்குள் எல்லாம் நிலைநிற்கின்றது. அப்போ இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் சொல்றார், அவர் உள்ளுக்கு அது கர்த்தத்துவமாக இருந்தாலும் காணப்படுதுனாலும் காணப்படாது இருந்தாலும் எல்லாமே அவர் உள்ளுக்குள் நிலை நிற்கின்றது. அவர் இல்லாமல் ஒன்றும் நிலை நிற்க முடியாது. அவர் இல்லாமல் எந்த காரியமும் நிற்க முடியாது. எல்லா அந்த சந்திரமும் இந்த நிலாவும் இந்த பிளானட்ஸ்களும் எல்லாம் அவர் உள்ளுக்கு நிலை நிற்கின்றது. அவர் இல்லாமல் எல்லாம் அப்படியே போயிடும். அவர் இல்லாம அந்த பிளானட்டும் அந்த சந்திர மண்டலங்களும் அந்த நிலாவும் எதுவுமே அதோட ஆர்பிட் உள்ள சுத்தி கொண்டு இருக்க முடியாது. எல்லாம் சகலமும் இயேசு கிறிஸ்து மூலியமாக உண்டாக்கப்பட்டது. அவர் சகலம்னா நீங்க பாக்குற எல்லா காரியமும். இன்னைக்கு வந்து விஞ்ஞானிகள் வந்து புது புது கண்டுபிடிப்போடு வராங்க. ஒரு உதாரணம் எடுத்துக்கோமே, இப்போ ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த காரியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எதனால செய்யப்பட்டாங்க? இப்போ ஒரு இரும்பு ஜாமா செய்யப்பட்டாங்கன்னா அந்த இரும்பு எங்கேருந்து வந்துச்சு? அது பூமியிலேருந்து வந்துச்சு. அந்த இரும்பு யார் உண்டாக்குனா? அது இயேசு கிறிஸ்து உண்டாக்குனார். இப்போ பாருங்க, இந்த காலகட்டத்தில் கூட நம்ம பார்த்தோம்னா இந்த ஹேஸ் ப்ராப்ளம், அதாவது இந்த புகமூட்டம், இந்த புகமூட்டத்தினால பிரச்சனை உண்டாகிட்டு இருக்குது. எப்படி நம்மளோட சுகத்துக்காக கூட. இப்போ பாருங்க, இந்த புகமூட்டத்தின் மத்தியில் கூட ஆண்டவர் என்ன சொன்னாரு? முதல் இந்த காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளும், அன்றையும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட யாவருக்கும் அவர் மேல் அன்பு கூறுகிறதுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்குது. இதை முதல் நம்ம நிம்பாட்டி கொடுக்க வேண்டும் நம்ம சிந்தையில. அதே நேரத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்னா, ஆண்டவர் கொடுத்த ஞானத்துல சில காரியத்தை செய்ய முடியும். பாஸ்டர் கிறிஸ்து என்ன சொன்னாருன்னா, இந்த மேஜிக் பூ BOO சொல்லி இந்த கம்பெனியை வந்து ஒரு மினரல் லேண்ட், மினரல்னா வந்து இந்த களிமண், இந்த களிமண் உள்ளுக்கு பாருங்க, இந்த களிமண் உள்ளுக்கு சில வைட்டமின் மாதிரி மினரல்னு சொல்லுவாங்க. அந்த மினரல் அது உள்ளுக்கு இருக்குது, அது நம்மளோட உடலுக்கு அது தேவை. அப்ப நீங்க இந்த மினரல் லேம்னு சொல்லி கூட இந்த கம்பெனி மேஜிக் பூ என்று சொல்லி இந்த கம்பெனி விற்கிது. நீங்க இன்டர்நெட்ல செக் பண்ணி பார்க்கலாம். அதை எடுத்து நீங்க பயன்படுத்தீங்கன்னா அது எப்படின்னா, அது வந்து அலை ஒளி போல், அது அந்த ஒரு பின்னால் சூடு காட்டினப்போ அலை ஒளி போல் அதில் பூந்து அந்த சைடில் வரும். அது வந்து நீங்கள் எங்கே வழி இருக்கிற இடத்துல காட்டினா உங்களுக்கு வந்து நன்மையாக இருக்கும். ஆனால் அப்படி உங்களுக்கு இந்த மினரல் லேம் வாங்கிறதுக்கு முடியாட்டியும், அப்படி நீங்கள் இருக்கிறவங்க முடிஞ்சதுன்னா இப்போ இன்டர்நெட்டில் செக் பண்ணுங்க, அப்படி வாங்க முடியலன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உத்தரம் கொடுப்பாங்களா இல்லையா? அவங்க எப்படி உத்தரம் கொடுப்பாங்க? உப்பு எடுத்து உத்தரம் கொடுப்பாங்க. மிந்தி ஆண்டவர் இயேசு சொல்கிறார், உப்பு நல்லது தான் என்று சொல்கின்றார். ஆனால் இன்றைக்கு என்ன கேட்டிங்கன்னா, நிறைய டாக்டர் சொல்கிறாங்க உப்பு சாப்பிடாதீங்கன்றாங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ற உப்பு இந்த காலகட்டத்தில் அது உப்பு இல்லை, அது கம்பெனியில் ஃபேக்ட்ரியில் செய்யப்பட்ட ஒரு ரசாயன பொருட்கள். அது ஒரு ரசாயனம், அது என்னது? சோடியம் குளோரைட்டும் சிலிக்கேட்டும் இப்படி வச்சு அது சேர்த்து வச்சு அது வந்து அது உண்டாக்குறாங்க. அது நல்லது இல்லை. ஆனால் கல் உப்பு இல்லை, நீங்கள் அப்படி போயிட்டு சீ சால்ட், அதாவது கடல்லேருந்து எடுக்கப்பட்ட உப்பு, இந்த உப்பு வந்து அது உள்ளுக்கு நிறையா ட்ரேஸ் மினரல் இருக்குது, அது நல்லது. அப்போ எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல எடுத்து சூடு காட்டி நீங்கள் ஒத்தனம் கொடுக்கப்ப அது நன்மை. ஏன்னா அதில் இருக்கிற அலை ஒளிகள் உங்கள் உள்ளுக்கு போக முடியும். அப்படி நீங்கள் வந்து வயசானவங்கள்ட்ட வந்து நீங்கள் ஊழியம் செய்து கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் அப்பா அம்மா அவங்களுக்கு வயசாகிடுச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த காரியத்தை நீங்கள் செய்ய முடியும், ஒத்தரம் கொடுக்க முடியும். அவங்க மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் அவங்க முதுகில் வந்து இதை சூடு காட்டிட்டு, அதாவது பக்குவமான சூடு காட்டி அவங்க முதுகில் நீங்கள் வைக்கலாம். இது இதுலேருந்து என்னாகுன்னா, ஏன்னா இதெல்லாம் ஆண்டவர் உண்டாக்குனார் சகோதர சகோதரி, இது ஆண்டவர் உண்டாக்குனார். எதுக்காக? நமக்காக. ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்கி நமக்காக நன்மைக்காக உண்டாக்குனார். அதனால் இந்த சீ சால்ட்டு இல்லை இந்த கல் உப்பு எடுத்து அது சூடு காட்டி நீங்கள் மெதுவாக கொடுக்கப்ப உங்கள் மூச்சில் உங்கள் நுரையீரல் இருக்குல்ல அந்த இடத்துல போயிட்டு அந்த மூச்சு ஊறுறதுக்கு அது தேவையான அந்த சத்தை கொடுக்க முடியும். அப்படி முட்டி வலி இருந்தால் பாருங்கள், முட்டி வலி வயசானவங்க சில பேர்த்துக்கு இருக்கும், நிறைய பேர்த்துக்கு முட்டி வலி இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த ஆலிவ் ஆயிலு இல்லை இந்த கெஸ்ட் ஆயிலு இல்லை கொக்கனட் ஆயில், இதில் இந்த தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் பாருங்கள் அந்த காலத்தில் வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு காலத்தில் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனால் இந்த காலத்தில் போய் நீங்கள் இன்டர்நெட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ரொம்ப சுய தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லது. அந்த எண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் நீங்கள் தடவிட்டு நல்ல ஒரு எண்ணெயை தடவிட்டு இந்த உப்பு எடுத்து சூடு காட்டி ஒத்தனம் கொடுக்கப்ப அந்த முட்டியில் இருக்கிற வலிகள் அது போகின்றது. ஏன்னா இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்டாக்கினார். ஆனால் என்ன செய்யுங்க, அப்படி வந்து நீங்கள் வீட்டில் வந்து இந்த சாதாரண உப்பை நீங்கள் இவ்வளோ நாள் பாய்த்து கொண்டு இருந்தீங்கன்னா அந்த உப்பை நீங்கள் நிப்பாட்டிட்டு இந்த சீ சால்ட் உப்பை நீங்கள் பாய்க்கிறது நல்லது. அது கொஞ்சம் ஒரு பிங்க் கலரில் இருக்கும், ஆனால் இந்த காலத்தில் பாருங்கள், எது எது நன்மை வருதோ அதெல்லாம் வந்து கூட சில பேர் அதில் ஒரு கொஞ்சம் ஆதாயம் பார்க்கணும்னு அது கூட கலப்படம் பண்ணுற பார்க்குறாங்க. அப்படினால எதுந்தாலே சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பாதுகாப்பு. அதனால் நீங்கள் சாப்பிட்றப்ப கூட ஒவ்வொரு நேரம் நீங்கள் ஆண்டவர் இயேசுரிடத்தில் அதை பரிசு உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு பரிசுத்தப்படுத்த சொல்லுங்கள். அதனால் கடைசியில் இயேசு கிறிஸ்து நமக்கு பாதுகாப்பு. ஆனால் இது இந்த காலத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்ததுனால இதை நாம் செய்வோம். திரும்ப இன்னைக்குள்ள வேத வசனத்தை பார்ப்போம். வேத வசனத்துல இன்னைக்கு பார்த்தோம்னா சகலமும் அவருக்காக உண்டாக்கப்பட்டது, சகலமும் அவரு மூலியமாக உண்டாக்கப்பட்டது, அவருக்குள் எல்லாம் நிலைநிற்கின்றது. இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் உள்ளுக்குத்தான் எல்லாம் நிலைநிற்கின்றது. நீங்க அவர் உள்ளுக்கு இருக்கிறீங்க, நான் அவர் உள்ளுக்கு இருக்கிறோம், இந்த உலகம் அவர் உள்ளுக்கு இருக்கின்றது, சகலமும் அவர் உள்ளுக்கு தான் இருக்கின்றது. அவரே எல்லாத்துக்கும் தலையாக இருக்கின்றார். இப்ப யாருக்காவது கூட உங்க மத்தியில யாருக்காவது பிரச்சனை இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இதை யோசிச்சு பாருங்க. அவர் உள்ளுக்கு எல்லாம் உண்டாக்கப்பட்டது, நீங்க காண்கின்றது காணாதது கத்தத்துவம் எல்லாமே எல்லாமே நீங்க பாக்குறது நீ நினைக்கிறது எல்லாமே அவருக்காக உண்டாக்கப்பட்டது, அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டது, அவருக்குள் நினைக்கின்றது. நீங்க யார் கர்த்தர் உள்ளுக்கு, இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு நீங்க யார்? இயேசு உங்களை நேசிக்கின்றார். கர்த்தர் தன் உயிரை உங்களுக்காகவே கொடுத்து உங்களை நேசிக்கின்றார். இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரி. உங்களுடைய இருதயத்துக்கும் சிந்திக்கும் நீங்க கட்டளிட்டு ஏற்றுக்கொள்ள நீங்க கட்டளிட வேண்டும். அப்பதான் நீங்க அறிய முடியும் அவர் உங்களுள்ள அவர் வந்து உங்களை நேசிக்கின்றார், அவர் உள்ளுக்கு நீங்க நினைத்திருக்கிறீங்க. இப்ப நீங்க என்ன செய்யுங்க, இந்த காரியத்தை நீங்க அறிந்ததுனால நம் அவர் உள்ளுக்கு இருக்கும், அவர் நம்முள்ளுக்கு இருக்கிறார், நம் பிதாவின் வலது பாசத்துள்ளுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கின்றோம். இந்த வசனம் பாருங்க சொல்லுது, எல்லாம் அவருக்காக அவர் மூலியமாக படைக்கப்பட்டு அவருக்காகவே ஏந்தி கொண்டு இருக்கின்றது. நீங்க அவருளுக்கு இருக்கிறீங்க சகோதர சகோதரிகளே, நீங்க கிறிஸ்து இயேசுளுக்கு இருக்கிறீங்க. அப்படி இருக்கப்ப என்ன நடக்க முடியும், என்ன நடக்க முடியும்? அவருளுக்கு நீங்க நிலைத்திருக்கிறீங்களே, எல்லாம் உங்களுக்கு சாதுவாக உங்களுக்காகவே அது நடந்து உங்க நன்மைக்கு நடக்கிறதுக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க சூழ்நிலை மத்தியில் இருக்கப்ப இந்த வசனத்தை கூர்மையாக கவனிங்க, இந்த கூர்மையாக கவனிங்க. நீங்க இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள விருப்பப்படுகிறீங்க, ஆனா உங்களுடைய இருதயம் நம்ப மாட்டேங்குது, உங்களுடைய சிந்தை நம்ப மாட்டேங்குது. அதனால என்ன செய்ய வேண்டும், நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் இருதயத்துக்கும் சிந்தைக்கும் கட்டளிட்டு இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள நீங்க கட்டளிட வேண்டுமா இருக்குது சகோதர சகோதரிகளே. அப்ப கொஞ்சம் நீங்க நினைப்பீங்க, இப்ப சாத்தான் எப்படி பாருங்க சகோதர சகோதரியே, சாத்தான் ஆண்டவர் உண்டாக்கல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூசிபர் உண்டாக்குனார். அவன் என்ன செஞ்சானா, அவன் தன் சொந்த, ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கும் வந்து தீர்மானுக்கு தீர்மானம் எடுக்கும் வல்லமையை கொடுத்திருக்கிறார். அதனால லூசிபர் தீர்மானம் எடுத்தா நான் இப்படியாக நான் இயேசு கிறிஸ்துக்கு எதிர்த்து பெருமையில நிக்க போறேன்னு சொல்லி அவன் செய்தப்ப அவன் தள்ளப்பட்டான். அதே போல நீங்களும் நானும், நான் கூட தான் என் சந்த வழியிலே நான் போனேன், அதனால விளைவு என் வாழ்க்கையில வந்து நடந்து முடிஞ்சிச்சு. அதே போல் நீங்களும் உங்க சொந்த வழியில போறதுனால சில தீமைகள் வரும், ஏன்னா நம்ம சொந்த வழியில போ நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், அவருக்குள் எல்லாம் நிலைநிற்கின்றது. அப்படி நம்ம இப்படி அப்படி எல்லாம் நம்ம சொந்த யோசனையில போனா போதிலும் அவருடைய திட்டமும் அவருடைய காரியம்தான் நிலைநிற்கும். நம்ம என்ன நடக்கும், நம்ம சொந்த வழியில போகப்ப பிசாசு நம்மளை அடிப்பான், ஏன்னா அவனோட குணாதிசயம் திருடவும் கொள்ளவும் அழிக்கும். அதனால ஆண்டவர் என்ன சொன்னார், ஒன்றத்துக்கும் கவலைப்படான்னு சொன்னாரா இல்லையா? ஏன் கவலைப்படாது, அவரு தான் எல்லாத்தையும் நடத்துகின்றார், அவரு தான் நடத்தி முடிக்கின்றார். பிசாசு இப்படி இப்படி செய்யலாம், கடைசியில அவரோட திட்டங்கள் நிறைவேறி முடியும். நீங்க என்ன செய்யணும்னா அவருடைய திட்டத்துள்ளுக்கு இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டியது, அவருடைய வாக்கு தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு பெருமையில் இருக்க வேண்டாம், அவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு ஏற்றுக்கொள்ளுங்க. நம்ம உங்களை நீங்கள் நேசிப்பது போல் பிறரை நேசிங்க, சகோதர சகோதரன் நேசிங்க. நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் சொல்லி நினைக்காதீங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ் படிங்க, உங்களை நீங்க சோதித்து பாருங்க. கிறிஸ்து இயேசு உள்ளுக்கு இதெல்லாம் ஆண்டவர் செய்ய சொல்கின்றார். இதை நீங்க செய்யப்ப அவர் உள்ளுக்கு நீங்க நிலை நிற்கிறீங்க. அப்ப உங்களோட பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கூட அவர் உள்ளுக்கு நீங்க நிலை நிற்கப்ப அவர் உங்களுக்கு நன்மையை செய்கின்றவராக இருக்கின்றார் சகோதர சகோதரிகளே. அதனால நீங்க என்ன காரியத்தை நீங்க பார்த்தாலும் அவருடைய வாக்கு தத்துவம் என்ன சொல்கின்றது, ஆமா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது உண்மைதான், எதிர்காலம் என்ன எனக்கு தெரிய மாட்டேங்குதே, நினைப்பீங்க. சில பேர் எதிர்காலம் என்ன என்ன நடக்க போகுது, எல்லாம் நல்லா எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, என் வாழ்க்கை இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். சகோதர சகோதரிகளே, அவருடைய வாக்கு தத்துவத்தை பாருங்க. அவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், அந்த திட்டம் உனக்கு உயர்த்துறதுக்குன்னு சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தை பாருங்க சகோதர சகோதரிகளே. மற்ற காரியத்தை பார்க்காதீங்க, மற்ற காரியத்தை பார்த்து பிரயோஜனம் இல்லை. அவருடைய வாக்கு தத்துவம் தான் கடைசியில் நிற்கும். வானமும் பூமியும் அழிந்து போனால் என் வார்த்தைகள் அழிந்து போதான்னு சொன்னார். அவருடைய வார்த்தை தான் நிற்கும் ஒழிய மனிதனுடைய காரியங்கள் நிற்க போகிறது அல்ல. மனிதனுடைய திட்டங்களில் அவரே எல்லாத்தையும் உண்டாக்கி அவரே எல்லாத்துக்கும் தலையாக இருக்கின்றார். அவர் மூலியமாகத்தான் எல்லா கர்த்தத்துவம் வந்து துரைத்துவமும் காண்கின்றதும் காணப்படாத எல்லாம் அவருக்காக அவர் மூலியமாக அவர்களுக்கு நிலை நிற்கின்றது சகோதர சகோதரிகளே. அதனால் இது நாம் பார்ப்போம். அதனால சகோதர சகோதரிகளே, அப்படி உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் கூட இந்த வார்த்தையை நீங்கள் நோக்கி பாருங்கள். ஆனால் பாருங்கள், நம்மளே சோதித்து பார்க்க வேண்டும். அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். எப்படி மன்னிப்பு கேட்கணும்னா, நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை நீங்கள் கவனித்துட்டு உங்களை நீங்கள் கவனித்துட்டு அப்புறம் யார் மேலே நீங்கள் தப்பு செய்தீங்களோ, இயேசு கிறிஸ்து ரத்தம், இயேசு கிறிஸ்து ரத்தம், இயேசு கிறிஸ்து ரத்தம் என்று சொல்லி நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு உங்களை இருதயத்துக்கும் சிந்தைக்கும் கட்டளிட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. எப்படி முடியலையா, பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து ரத்தம், இயேசு கிறிஸ்து ரத்தம், இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய வார்த்தை சொல்லுது, நான் மன்னிப்பு கேட்க வேணும்னு சொல்லுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மனுஷனுக்கு ஃபோன் அடிச்சு இல்லை அந்த மனுஷனை பார்த்து நீ மன்னிச்சுருங்க சொல்லப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை மன்னிக்கிறார். அப்படி நீங்கள் தப்பு செய்துறீங்கன்னா அப்போ நீங்கள் போய் ஆண்டவர் இயேசு கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் நீ மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு. இது முக்கியம் சகோதர சகோதரி. ஏன்னா நம் பிறர் பாவத்தை மன்னிக்க விட்டால் நம் பாவம் மன்னிக்க முடியாது. அதே நேரத்தில் நம்ம தப்பு செய்தால் நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருக்கின்றது. இது வல்லமை சகோதர சகோதரி, இது கிறிஸ்து இயேசுவுக்கு வல்லமை. இது உலகத்தின் மனிதர்கள் சில பேர் சாரி சாரிலாம் சொல்லுவாங்க, அந்த சாரிலாம் அது சும்மா சாரி அது. இதை நாம் செய்வோம். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.